بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்றும் நிகழ்லா அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹின் திருநாம்போட்டி ஆரம்ப செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹின் நடையார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரர்களால் வாராவாரம் நடைபெறக்கூடிய எங்களது இந்த மார்க்க விளக்க வகுப்பில் கடந்த வாரம் நாங்கள் பெண்கள் தொடர்பான சட்டங்கள் என்ற பிரதான தலைப்பின் கீழால் அதன் உபதலைப்பாக பெண்களுடைய ஃபருதா அணிதல் அல்லது பெண்கள் மறைக்க வேண்டிய அந்த விஷயங்கள் தொடர்பான மிக முக்கியமான அந்த விஷயங்களையும், அதிலும் குறிப்பாக முகம் மூடுதல் தொடர்பான, மூடுவது திறப்பது தொடர்பான ஆதாரங்கள் தொடர்பான வாத பிரதிவாதங்களை எல்லாம் என்ன செய்தோம் நாங்கள் கடந்த அமர்விலே பார்த்தோம். இந்த அமர்விலே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்பிருப்பது என்னன்னு சொன்னால், பெண்களோடு தொடர்பான மிக முக்கியமான சட்டம், அதாவது ஆதமுடைய பெண் பிள்ளைகளுக்கு அல்லாஹு தாலா இயற்கையாகவே ஏற்பாடு செய்த அந்த மாதவிடாய் மற்றும் பிரசவத்தீட்டு தொடர்பான அந்த சட்டத்திட்டங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களை, தாய்மார்களே, சகோதரிகளை, இந்த பாடத்தை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு பெண்ணோடும் தொடர்புடையதாக இந்த பாடம் இருக்கின்றது. இதில் பெண்களை பொறுத்தவரையில் வந்து இது இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நாங்கள் அதிகமாக மார்க்க சட்டத்திட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, அல்லது இதை எப்படி நாங்கள் கேட்பது, எப்படி இதை தெரிந்து கொள்வது என்று சொல்லி வெட்கப்பட வேண்டியதோ அல்லது கூச்சப்பட வேண்டியது அவசியம் கிடையாது. அப்படி நாங்கள் வெட்கப்பட்டு கூச்சப்பட்டு இந்த விஷயங்களை பற்றிய தெளிவு இல்லாமல் நாங்கள் நடந்து கொள்வோம் என்று சொன்னால், அங்கே நாங்கள் இஸ்லாம் தடை செய்த ஒரு சில காரியங்களை செய்து அல்லாஹ்விடத்தில் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். எனவே கட்டாயமாக இந்த விஷயங்களின் போது இதற்கு மார்க்கத்தில் என்ன நிலைப்பாடு இருக்கின்றது, மார்க்க தீர்ப்பு என்ன, மார்க்கம் எப்படி இதற்கு வழிகாட்டுகின்றது என்பதை நாங்கள் கட்டாயமாக அறிந்து வைத்திருக்கிறோம். பொதுவாக இஸ்லாத்தினுடைய எல்லா சட்டத்திட்டங்களிலும் கூட நாங்கள் என்ன செய்ய முடியாது, எங்களது மனோ இச்சைக்கு எது சரியாகப்படுகின்றதோ அந்த முடிவை எடுக்க முடியாது, அல்லது எமது மூதாதையர்கள் எதை மார்க்கம் என்று செய்து வந்தார்களோ அதன் அடிப்படையில் எங்களுக்கு ஈடுபட முடியாது. இதே அதே போன்றுதான் இதுவும் வந்து என்ன, இந்த மாத விழா பிரசவத்தீட்டு என்ற இந்த சட்டங்களும் வந்து இதுவும் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மார்க்க சட்டங்கள், மார்க்கத்தினுடைய அடிப்படைகள் என்ற காரணத்தினால வந்து இதை வந்து நாங்கள் இஸ்லாம் எப்படி எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எப்படி எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதை வந்து கட்டாயமாக என்ன செய்ய வேண்டும், நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களை, தாய்மார்களே, சகோதரிகளை, இந்த விஷயங்கள் தொடர்பான ஹதீஸுகள், இது தொடர்பான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் அதிகமாக சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் அதிகமாக என்ன செய்கிறார்கள், இது தொடர்பான செய்திகளை எங்களுக்கு அறிவித்தருகிறார்கள். அதிலே குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்றவர்கள் என்ன செய்கிறார்கள், அதிகமான இந்த இது தொடர்பான செய்திகளை இந்த உம்மத்துக்கு விளங்கப்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான செய்திதான், அன்சாரிய தோழிகள், அன்சாரிய பெண்மணிகளை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும் பொழுது, அன்சாரிய பெண்மணிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வெட்கப்படாமல் கூச்சப்படாமல் சில விஷயங்களை பெண்களோடு தொடர்பான, குறிப்பாக பெண்களோடு தொடர்பான சில முக்கியமான விஷயங்களை அவர்கள் கேட்டதன் காரணத்தினால்தான் நாங்கள் அதிகமான மார்க்க அறிவை பெற்றுக்கொண்டோம். எங்களது அதாவது மக்காவிலிருந்து வந்த முஹாஜிரிய பெண்களை விட, மக்காவிலிருந்து வந்த பெண்களை விட மதீனாவிலே பிறந்து வளர்ந்த பெண்களை பொறுத்தவரையில வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வெக்கப்படாமல் கூச்சப்படாமல் மார்க்க விஷயங்களை கேட்டுக்கொள்வதற்கு, மார்க்கத்தினுடைய சட்ட நிலையை அறிந்து கொள்வதற்கு என்ன செய்தார்கள் அவர்கள், இப்படி கேட்ட காரணத்தினால்தான் நாங்கள் அதிகமான சட்டத்திட்டங்களை அறிந்து கொண்டோம் என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய அந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, சகோதரிகளாக இருந்தாலும் சரி, என்ன செய்ய வேண்டும், இந்த சட்ட நிலைகளை நாங்கள் கட்டாயமாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் கூட என்ன செய்ய வேண்டும், இதை அறிந்து வைத்திருப்பதன் மூலமாக தங்களது மனைவிமாருக்கு, தங்களது பெண் பிள்ளைகளுக்கு, தங்களுடைய சகோதரிகளுக்கு இந்த சட்டங்கள் தேவைப்படும் பொழுது, இந்த இதனுடைய இது தொடர்பான விளக்கங்கள் தேவைப்படும் போது அதனை தெளிவுபடுத்துவதற்கு வாய்ப்பு ஏற்படும் என்ற காரணத்தினால வந்து இந்த மாதவிடாய் மற்றும் பிரசவத்தீடு தொடர்பான சட்டத்திட்டங்களை நாங்கள் அறிந்து கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களை, தாய்மார்களே, சகோதரிகளை, முதலாவதாக இந்த மாதவிடாய் உடைய காலம், அதனுடைய வரையறை எந்த அளவுக்கு அது என்ன செய்யும், அந்த மாதவிடாயுடைய கால அளவு எத்தனை நாட்கள் இருக்கும், குறைந்த கால அளவு எத்தனை, கூடிய கால அளவு எத்தனை என்பது தொடர்பான அறிவை நாங்கள் முதலாவதாக பெற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாக வந்து இந்த மாதவிடாய் வரக்கூடிய வயதெல்லையை நாங்கள் பார்ப்போம். முதலாவது வந்து 12 வயது முதல் 50 வயது வரைக்கும் என்ன செய்யும், பொதுவாக இந்த மாதவிடாய் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இதுதான் சரியான ஒரு வயதான்னு கேட்டா இல்லை, அது வந்து என்ன செய்யும், கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, அவர்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, அவர்களது உணவு பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப என்ன செய்யலாம், இது வித்தியாசப்படலாம். இது வந்து நேர காலத்தோடும், அதாவது 12 வயசுக்கு முன்னாலேயும் இது வந்து விடலாம், 50 வயதை தாண்டியும் இது என்ன செய்யலாம், இது இருக்கலாம். எனவே இது ஒரு பொதுவான ஒரு கணிப்பீடாக என்ன செய்திருக்கிறார்கள், 12 வயது முதல் 50 வயது வரைக்கும் மாதவிடாய் வருவதற்கு பொருத்த வரக்கூடிய காலப்பகுதி என்று உலமாக்கள் வரையறுத்து. ஆனால் இதை இந்த வயதெல்லைக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் ஆகுவது வாய்ப்பு இருக்கின்றது, அப்படியும் நடக்கலாம். சில பொழுதுகளில் வந்து அப்படி என்ன செய்யலாம், 12 வயதுக்கு முன்னாலேயும் வந்து விடலாம், 50 வயதை தாண்டியும் இது வந்து இருக்கலாம் என்ற நிலைப்பாட்டை வந்து சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இது தொடர்பாக நாங்கள் இன்றைய காலகட்டத்தில், நவீன காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது, குறிப்பாக எங்களது உணவு பழக்க வழக்கங்கள் மிகவுமே ஒரு வித்தியாசமான உணவு பழக்க வழக்கம் இருக்கின்ற காலத்தில் வந்து சிறிய பிள்ளைகள், 9 வயது 8 வயது 10 வயது பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், பருவ வயதை அடைந்து இந்த மாதவிடாய் தொடர்பான இந்த மாதவிடாயுடைய சட்டம் அவர்களுக்கு ஆரம்பிக்கின்றது. ஆனால் அவர்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு மார்க்க சட்டங்கள் பற்றிய அறிவில்லாமல் இருக்கின்றது, அவர்கள் தொழுகையாளிகளாக இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கணும். அப்ப இவர்களை வந்து நாங்கள் என்ன செய்ய முடியாது, சின்ன பிள்ளைகள், எங்களுடைய பார்வையில சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், அதாவது தந்தையுடைய பார்வையில, தாயுடைய பார்வையில் அது சின்ன பிள்ளையா இருக்கலாம். ஆனால் எப்பொழுதோ அந்த பிள்ளை வந்து பருவ வயதை அடைந்து விட்டது என்பது உறுதிப்படுத்தப்படுதோ அன்றிலிருந்து என்ன செய்ய வேண்டும், அந்த பிள்ளைக்கு மார்க்க சட்டங்கள் கடமையாகின்றது. அந்த பிள்ளை வந்து மார்க்க விழுமியங்களை அறிந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக தொழுகை, நோன்பு போன்ற மிக முக்கியமான கடமைகளை அந்த பிள்ளை செய்ய வேண்டும் என்ற இந்த விஷயங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அறிந்து வைத்திருக்க வேண்டும். எனவே குறிப்பா பொதுவாக வந்து இந்த பெண் பிள்ளைகளை பொறுத்தவரையில பருவ வயதை அடைவது அல்லது இந்த மாதவிடாய் தொடர்பான சட்டத்திட்டங்களை ஆரம்பிப்பது வந்து 12 வயது என்று இருந்தாலும் கூட அதற்கு முன்னாலும் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதுதான் இப்பொழுது என்ன செய்கின்றது, பெரும்பாலும் நமது சமுதாயத்தில் வந்து நடப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி ஆரம்பிக்கக்கூடிய இந்த மாதவிடாய் காலத்தை, இதுதான் என்ன, இந்த மாதவிடாய் வரக்கூடிய காலப்பகுதி, அதாவது வந்து வயதில்லை, இந்த வயதிலிருந்து இந்த வயது வரைக்கும் வரும் என்றதை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக இந்த மாதவிடாய் வந்து எவ்வளவு காலங்கள் வரும் என்று சொன்னால், இதனுடைய குறைந்த கால அளவு வந்து ஒரு நாள், ஒரு பகலும் ஒரு இரவும் என்று சொல்லி உள்ள மக்கள் செய்கிறார்கள், வரையறுக்கிறார்கள். ஆக குறைந்தது ஒரு நாள் வரலாம், ஆக கூடுதலாக 15 நாட்கள் வரைக்கும் வரலாம், ஆக கூடுதலாக 15 நாட்கள் வரலாம். ஆனால் பொதுவாக 6 நாட்கள் 7 நாட்கள் 8 நாட்கள் சொல்லி இப்படி இருக்கலாம். ஆனால் ஆக குறைந்தது ஒரு நாள், ஒரு இரவும் ஒரு பகலும் ஆகக்கூடியது 15 நாட்கள் சொல்லி இதனை என்ன செய்கிறார்கள், இதனுடைய கால அளவை வந்து என்ன செய்கிறார்கள், வரையறை செய்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன்னு சொன்னால் இதையும் நாங்கள் கட்டாயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சமுதாய வழக்கிலே அதிகமானவர்களுக்கு 7-8 நாட்கள் தான் இருக்கின்றது என்று சொன்னால், ஓரிரு நாட்கள் வரக்கூடியது வந்து அது மாதவிடாய் கிடையாது, அல்லது அது மாதவிடாயாக எடுத்துக்கொள்ள முடியாது, அல்லது கூடுதலாக வருவது வந்து அதுவும் மாதவிடாய் கிடையாது, 7-8 நாட்கள் பின்னால வருவது வந்து அது மாதவிடாய் கிடையாது, அது வந்து இஸ்திஹாதா, அதாவது அந்த மாதவிடாயை தாண்டி தொடர் உதிரப்போக்கு என்ற மாதிரி நாங்கள் என்ன செய்யக்கூடாது, தப்பாக விளங்கிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி குறைந்த அளவு எத்தனை நாள், கூடிய அளவு எத்தனை நாள் என்பதை நாங்கள் நினைக்கணும். ஆரம்பத்தில் வந்து என்ன செஞ்சோம், அது ஆரம்பிக்கக்கூடிய வயது இல்லை எப்ப, முடிகிற வயது இல்லை எப்பன்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த கால அளவு, இந்த மாதவிடாவுடைய கால அளவு வந்து குறைந்தது வந்து ஒரு நாள், கூடியது வந்து 15 நாட்கள் என்பதனை நாங்கள் என்ன செய்யணும், தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களார், அதே போன்று அடுத்த கட்டமாக இருக்கக்கூடியதான் என்ன, நிஃபாஸ் என்று சொல்லப்படக்கூடிய பிரசவ இரத்தம், அதாவது கர்ப்பிணி கர்ப்பிணியினுடைய உதிரப்போக்கு. இதை பொறுத்தவரையில வந்து இதுவும் வந்து என்ன, இதற்கும் சில சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன, இதனுடைய கால அளவு, இதனுடைய நிலைமைகளை நாங்கள் கட்டாயமாக அறிந்து வைத்திருக்கிறோம். ஒரு பெண் வந்து கர்ப்பமாகிவிட்டால் என்ன செய்யும், பெரும்பாலும் வந்து அவருடைய இரத்தப்போக்கு வந்து மாதவிடாய் காலம் வந்து நின்றுவிடும், கர்ப்பமாகிவிட்டால் என்று உறுதி செய்யப்பட்டால் அவருடைய மாதவிடாய் நின்றுவிடும். எனினும் வந்து கர்ப்பமடைந்தவள் வந்து இரத்தத்தை கண்டால் அது குழந்தை பெறுவதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னதாக இருந்தால், அதாவது குழந்தை பெறுவதற்கு முன்னாலேயே அவள் வந்து என்ன செய்கிறாள், இரத்தத்தை காணுகிறாள் சொன்னால், அதனோட வந்து அது என்ன செய்து பிரசவ வலியும் இருந்தால், இரத்தத்தை காணுகிறாள் பிரசவ வலியும் இருக்கின்றது சொன்னால் அது பிரசவ இரத்தத்துக்குரிய சட்டமாகும், அது வந்து நிஃபாசுடைய சட்டமாகும். ஆனால் குழந்தை பெறுவதற்கு நீண்ட நாட்களுக்கு முன்னாலேயே பிரசவ வலி இன்றி என்ன செய்து இரத்தத்தை கண்டுன்னு சொன்னால் அது வந்து என்ன செய்யாது, அது பிரசவ இரத்தமாகவோ அல்லது மாதவிடாய் இரத்தமாகவோ அது கருதப்பட மாட்டாது. அப்ப அந்த அப்படி அதாவது குழந்தை கிடைக்க இருக்கின்ற ஆரம்ப கால பகுதியிலேயே அப்படி இரத்தத்தை கண்டால் அது பிரசவ இரத்தம் என்று நினைத்தோ அல்லது மாதவிடாய் இரத்தம் என்று நினைத்தோ நாங்கள் தொழுகைகளையோ நோன்பையோ என்ன செய்ய தேவையில்லை, நாங்கள் வந்து செய்யாமல் இருக்க வேண்டிய அவசியங்கள் செஞ்சுதான் ஆகணும். அது வந்து பிரசவ இரத்தமோ மாதவிடாய் இரத்தமோ கிடையாது என்பதை வினை கொள்ள வேண்டும். மாதவிடாய் பிரசவரத்தை பொறுத்தவரையில வந்து இது வந்து ஒரு குழந்தை பேருக்கு பின்னால் வரக்கூடிய அந்த இரத்தத்தை தான் நாங்கள் செய்யறோம், பிரசவ இரத்தம் சொல்கின்றோம், நிஃபாஸ் சொல்கின்றோம். இதனுடைய இது வந்து என்ன செய்யலாம், ஒரு குழந்தையை பெறுவதற்கு முன்னால், குழந்தையை பெறுவதற்கு முன்னால் ஓரிரு நாட்களுக்கு முன்னால் அந்த குழந்தை பேருடைய அந்த வலியோடு சேர்த்து என்ன செய்யலாம், சில குழந்தை பெறுவதற்கு முன்னாலேயே இந்த இரத்தம் வரலாம் என்ற அந்த விஷயத்தையும் நாங்கள் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த இரு நிலைகள், இந்த இரு நிலைகள், இரு முக்கியமான இந்த நிலைகளில் வந்து இந்த மாதவிடாய் மற்றும் இந்த இந்த பிரசவ இரத்தம், இந்த நிஃபாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இதில் வந்து மிக குறிப்பாக வந்து மாதவிடாயில் விதிவிலக்கான சில சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன, மாதவிடாயில் விதிவிலக்கான சில சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று தான் என்னென்னு சொன்னால், அதாவது வந்து அதிகமாகி விடுவது, அந்த நாட்கள் அதிகமாகி விடுவது அல்லது குறைந்து விடுவது, அதாவது வளமையாக 6 நாட்கள் வரக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன செய்யறது, அது நீடித்து 7வது நாள் வருவது அல்லது வந்து வளமையாக 7 நாள் வருவது வந்து 6 நாளாக குறைந்து விடுவது, இந்த மாதிரி ஆகுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப இந்த மாதிரி நடப்பது வந்து வாய்ப்பு இருக்கின்றது, இது வந்து கட்டாயம் 7 நாளாக தான் இருக்கணும் அல்லது 6 நாளாக தான் இருக்கணும் இல்லை, 1 நாள் கூடுறதோ 1 நாள் குறையிறதோ இந்த மாதிரியான அதிகமாகுவதற்கும் குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அதே போன்று இன்னும் ஒரு சந்தர்ப்பம் தான், விதிவிலக்காக இன்னும் ஒரு சந்தர்ப்பம் தான், முந்தி விடுவது அல்லது பிந்தி விடுவது, அதாவது வழக்கமாக வரக்கூடிய அந்த காலம், அதாவது மாதத்தினுடைய கடைசியில தான் மாதவிடாய் வரக்கூடியதாக இருந்தால் அது வந்து என்ன செய்யறது, மாறி மாதத்தினுடைய ஆரம்பத்தில், அதாவது பிந்தி வாரது மாதத்தினுடைய ஆரம்பத்தில் வாரது, அல்லது மாதத்தினுடைய ஆரம்பத்தில் வருவது வழக்கமாக உள்ளவர்களுக்கு வந்து என்ன செய்யறது, மாதத்தினுடைய இறுதியில் அந்த மாதம் பிறப்பதற்கு முன்னாலே என்ன செய்யறது, முந்தி வந்துடுறது. இந்த மாதிரியான ஒரு நிலையும் இருக்கலாம். அதாவது நாங்கள் மேலே சொன்னது வந்து நாட்கள் கூடுறது குறையிறது, இங்கே வந்து வரக்கூடிய அந்த காலப்பகுதி என்ன செய்யறது, அந்த குறிப்பிட்ட காலம் வருவதற்கு முன்னாலே ஆரம்பிச்சிடுறது அல்லது குறிப்பிட்ட காலம் வருவதற்கு பின்னால, குறிப்பிட்ட காலம் வந்து ஆரம்பிக்காம அதுக்கு பின்னால வந்து ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான கூடுதல் குறைதல்களும் முந்திர பிந்திரதும் என்ன செய்யும், நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை வந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரம் அன்புக்குரிய சகோதரர்களை, தாய்மார்களே, சகோதரிகளை, இந்த மாதவிடாய் தொடர்பான சட்டங்கள்ல வந்து விதிவிலக்கான நிலைமைதான் சொன்னால், மஞ்சள் அல்லது கலங்கள் நிறம், அதாவது வந்து காயத்திலிருந்து வரக்கூடிய சீல் போன்ற மஞ்சளாகவோ அல்லது மஞ்சளுக்கும் கருப்புக்கும் இடைப்பட்ட நிறமாகவோ என்ன செய்யறது, இரத்தத்தை பார்த்தால் அது மாதவிடாய் காலத்திலோ அல்லது சுத்தமாவதற்கு முன் மாதவிடாய் காலத்துடன் சேர்த்தோ இருந்தால் அது என்ன செய்யும், மாதவிடாயாகத்தான் கருதப்படும். அதுக்கு மாதவிடாய் சட்டங்கள் தான், அதுக்கு என்ன, மாதவிடாய் சட்டங்கள் தான் கொடுக்கப்படும். சுத்தமான பிறகு இருந்தால் சொன்னால் அது என்ன செய்யாது, மாதவிடாயாக அது கருதப்பட மாட்டாது. அப்ப மாதவிடாய் காலப்பகுதியில் வந்து வளமையாக வரக்கூடிய அந்த நிறத்துக்கு மாற்றமாக என்ன செய்யறது, மஞ்சளாகவோ அல்லது கருப்புக்கும் மஞ்சளுக்கு இடைப்பட்ட ஒரு நிறமாகவோ சீல் மாதிரியான இந்த மாதிரி அமைப்பில் இருந்து சொன்னால் அதுவும் என்ன செய்யும், அந்த மாதவிடாய் வரக்கூடிய காலப்பகுதியில் அது வரும்னு சொன்னால் அது மாதவிடாயாக கருதப்படும். மாதவிடாய் வரக்கூடிய காலம் அல்லாத ஏனைய காலங்களில் வரும்னு சொன்னால் அது என்ன செய்யாது, மாதவிடாயாக கருதப்பட மாட்டாது என்பதையும் வந்து நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்கள், சகோதரிகளே, இந்த மாதவிடாய் நின்று வருவது என்ன செய்யறது, அந்த கண்டினியூவா தொடர்ந்து வராமல் என்ன செய்யறது, ஒரு நாள் வாரது, அதுக்கப்புறம் மற்ற நாள் சுத்தமாகிறது, இன்னொரு நாள் வாரது என்ற மாதிரியான, இப்படி என்ன செய்யறது, சுத்தமாகிறது திருப்பி வாரது, இந்த மாதிரியான நிலைமை இருக்கும் பொழுது இதை வந்து உலமாக்கள் என்ன செய்கிறார்கள், 2 நிலையாக பிரித்து நோக்கிறார்கள். முதல் நிலை எப்படின்னு சொன்னால், ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் விட்டு விட்டு வரும் நிலை எல்லா நேரத்திலும் நிரந்தரமாக இருந்தால், அதாவது எல்லா காலங்களிலும் வந்து என்ன செய்து நிரந்தரமாக தொடர்ந்தும் என்ன செய்து மாதவிடாய் வாரது அப்புறம் சுத்தமாகிறது திருப்பி மாதவிடாய் வாரது சுத்தமாகிறது இந்த மாதிரியான நிலைமை இருக்கும் என்று சொன்னால் அது இது அது வந்து என்ன செய்யும், நோயினால் ஏற்படக்கூடிய உதிரப்போக்கு, அது வந்து நோய், அவருக்கு ஒரு வேற ஏதோ நோய் இருக்கின்றது என்று அர்த்தமாகும். இப்படிப்பட்ட பெண்ணுக்கு தொடர் உதிரப்போக்குரிய சட்டம் வந்து என்ன செய்யும், கொடுக்கப்படும். அதாவது வந்து தொடர் உதிரப்போக்குரியவர்களுக்கு வந்து என்ன செய்யணும், அவங்க வந்து அந்த காலப்பகுதியில் வந்து அவர் ஒவ்வொரு தொழுகைக்கும் உதவி செஞ்சு விட்டு அந்த இந்த மாதவிடாய் வராத அளவுக்கு அவர்கள் வந்து என்ன செய்திகள வேண்டும், அதாவது பஞ்சு இது போன்றவற்றை வைத்து அது வராத அளவுக்கு வைத்து விட்டு என்ன செய்ய வேண்டும், அவங்க வந்து ஒவ்வொரு தொழுகைக்கும் உதவி செய்து தொழ வேண்டும், நோன்பு நோட்க வேண்டும். இதெல்லாம் என்ன செய்யும், அவருக்கு வந்து கடமையாகிவிடும். எனவே அந்த இப்படி அதாவது தொடர்ந்தும் இந்த மாதிரி விட்டு விட்டு வரக்கூடிய நிலைமை இருந்தால் அது ஒரு நோயாக கருதப்பட்டு அதற்கு வந்து தொடர் உதிரை போகக்கூடிய சட்டம் கொடுக்கப்படும். இரண்டாவது நிலையை பொறுத்தவரையில் வந்து மாதவிடாய் விட்டு விட்டும் வரும் நிலையில வந்து நிரந்தரமாக இல்லாமல் சில நேரங்கள் என்ன செய்து மாதவிடாய் வந்து பிறகு வழக்கமாக சுத்த நிலையை ஏற்படுறது. ஒரு நாளை விட குறைவாக இரத்தம் வந்து நின்று விட்டால் அது என்ன செய்யும், சுத்த நிலை அல்ல. ஒரு நாளை விட குறைவாக இரத்தம் வந்து ஒரு நாள் தான் நாங்கள் சொன்னோம் என்ன 24 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு இரவும் ஒரு பகலும் அப்படி ஒரு நாள் வந்தால் அது என்ன செய்யும், அது வந்து குறைந்த நிலை மாதவிடாயாக கருதப்படும். அதான் என்ன, அது மாதவிடாயாக கருதப்படும். ஆனால் ஒரு நாளை விட குறைவாக வந்தால் என்ன செய்யாது, அது வந்து இந்த குறைவாக இருந்தால் வந்து அது சுத்த நிலை அல்ல. அதே நேரம் வந்து ஒரு நாளை விட குறைவாக இரத்தம் வந்து நின்று விட்டாலும் அது சுத்த நிலை என்பதை வந்து உறுதிப்படுத்தும் அம்சங்கள் வந்து என்ன செய்யும் இருந்தால், அதாவது அவளது வழக்கமான மாதவிடாய் நாட்கள் இறுதியில் இரத்தம் நின்று சுத்தம் ஏற்பட்டால் அல்லது இரத்தம் நிற்கும் பொழுது வெண்மையான திரவம் கருப்பையிலிருந்து வெளியேறுறது இது போன்ற ஏதாவது ஒன்று நடந்தால் அது என்ன செய்யும், சுத்த நிலையாக கருதப்படும். அப்ப இந்த இரண்டாவது நிலையை பொறுத்தவரையில் வந்து என்ன செய்யறது, ஒரு நாளை விட குறைவாக இரத்தம் வந்து நின்று விட்டால் அது சுத்த நிலை அல்ல. ஆனால் ஒரு நாளை விட குறைவாக இரத்தம் வந்து நின்று விட்டாலும் அது சுத்தமான நிலை என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய அம்சங்கள், அதாவது வளமையாக நிற்பதை போன்று நிற்கிறது அல்லது கருப்பையில் இருந்து என்ன வெண்மையான திரவம் வெளியேறது இந்த மாதிரியான சொன்னால் என்ன செய்யும், அது சுத்த நிலையாக கருதப்படும் என்பதை வந்து நாங்கள் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட இந்த மாதவிடாய் தொடர்பான இந்த சட்டங்கள்ல வந்து மிக முக்கியமான அதாவது வந்து இந்த நிலைகள்ல வந்து இஸ்லாம் எப்படிப்பட்ட சட்டங்களை எங்களுக்கு சொல்லி இருக்கின்றது, மாதவிடாயுடைய சட்டங்கள் மாதவிடாய் வரக்கூடிய அந்த காலப்பகுதியில ஒரு பெண் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் என்ன செய்யணும், கட்டாயமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தலைப்பில் வந்து நாங்கள் என்ன செய்வோம், மாதவிடாயுடைய சட்டங்கள் என்ற இந்த தலைப்பிங்கில வந்து மிக முக்கியமாக என்னென்ன விஷயங்களை வந்து இஸ்லாம் தடை செய்திருக்கின்றது மாதவிடாய் காலப்பகுதியில எப்படியெல்லாம் நடந்து கொள்ள சொல்கின்றது என்பதை பற்றி நாங்கள் கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டும்.